வாழி பரகாளன் வாழி கலிகன்றி, வாழி குறையளோர் வாழ்வேந்தன், வாழியரோமாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவேல். திருமங்கை ஆழ்வாருக்கு எம்பெருமானை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்ற அபினிவேசம் கரை புரண்டது. ஆனால் எம்பெருமான் முகம் காட்டவில்லை. ஆழ்வார் யோசித்தார். தம்முடைய நிலை எம்பெருமானுக்கு தெரிந்தும் ஏன் இன்னும் அவன் முகம் காட்டாமல் இருக்கிறான் என்று யோசிக்கிறார். ஆழ்வாரின் ஆசையை அந்த எம்பெருமான் நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருந்து கூட இவரது ஆற்றாமையை கண்டு அந்த எம்பெருமான் இறங்கவில்லை. தன்னுடைய பாரதந்திரிய சொரூபத்தையாவது அழித்து கொண்டாவது அந்த எம்பெருமானை எப்படியாவது பெற வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறார். அப்பொழுது அவருக்கு என்ன தோன்றுகிறது, முன்பு குடக்கூத்தில் கண்ணன் எம்பெருமான் ஆடின போது அவனை பெற முடியாதபடியும் அனுபவிக்க முடியாதபடியும் இருந்த ஒரு பிராட்டி மடல் எடுக்க துணிந்ததாக இருந்ததை நினைத்து தானும் அந்த நிலையில் இப்பொழுது இருப்பதனால் அந்த எம்பெருமானை இப்படி ஒரு மடல் எடுத்தாவது அடையலாம் அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறார். இந்த மடல் அப்படின்னு சொன்னாக்க தமிழ் இலக்கியத்தில் அகப்பொருள் துறைகளில் ஒன்று. மடல் என்றால் பொதுவாக இதழ் என்று சொல்லுவர். பனை மடல், வாழை மடல், மடல்மா, பனங்கருக்கு, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சங்க இலக்கியங்களில் நாம் பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வாரோட தம்முடைய திருமொழி பாசுரங்களில் இந்த பனை மடல், பூ இதழ் இதற்கெல்லாம் ஒரு பொருளாக அருளி செய்துள்ளார். ஆனால் எத்தனை அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த மடல் அப்படின்னு பார்த்தாக்க பனை மடலை தான் உணர்த்துகிறது. இது என்ன அர்த்தம் என்ன, தன்னை விரும்பிய தலைவியை ஒருவர் பெற முடியாத நிலையில் மடல் ஊர்ந்தாயினும் அவளை பெறுவேன் அப்படின்னு ஒரு தலைமகள் சொல்வது போல இருக்கிறது. இப்போ இந்த தலைமகனானவன் அந்த தன்னுடைய தலைவியை பெற முடியவில்லை அப்படின்ற வரைச்ச என்னாகுமா, ஒரு பனை மடலை எடுத்து அந்த பனை மடலால் ஒரு குதிரை வடிவம் செய்து அதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு பித்தன் போல ஊருக்கு நடுவே சென்று தன்னோட காதலை அங்கே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்துவானான். அதாவது இந்த பொண்ணை நான் விரும்புகிறேன், இவளை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது போல ஊராருக்கு சொல்லிட்டா அப்போ யாருக்கு யார், எந்த தலைவன் எந்த தலைவி, யாருக்கு யார் காதல்ன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ வேற வழி இல்லாமல் எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களும் சான்றோர்களும் இதை நிறைவேற்றி விடுவர். இதுதான் மடல் ஊர்தல், மடல்மா ஏறல் அப்படின்னு நம்மளோட பண்டை தமிழ் நூல்கள் எல்லாம் சொல்கிறது. இந்த மடல் அப்படின்னு வரைச்ச பெருந்திணை அப்படின்னு சொல்லுவா, பெருந்திணைக்கு உரியது மடல் ஏறுவது, ஆனால் பெண்களுக்கு உரியது அன்றுன்ட்டும் நம்மளோட தொல்காப்பியம் போன்ற நூல்கள் எல்லாம் சொல்கிறது. ஆழ்வாரே பெரிய திருமடலில் சாதிக்கிறார், பெண்கள் மடல் ஏறுவது இல்லை என்று சொல்கிறார். தென்னுரையில் கேட்டறிவதுண்டு அப்படின்ட்டு அந்த மகளிர் மடல் ஏறுவதில்லை என்பதை நாம் அந்த பெரிய திருமடலில் பார்க்கலாம். ஆழ்வாருடைய வார்த்தையிலே நாம் பார்க்கலாம். அதனால இந்த ஆழ்வார் இந்த மடல் என்பதை முன்னாடி இருந்த இந்த இலக்கியத்தில் இருந்ததை இவர் ஒரு பக்தி இலக்கியமாக ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மாற்றிவிட்டார். நம்மாழ்வார் இதை சாதித்து இருந்தாலும் இது இந்த 8ஆம் நூற்றாண்டில் திருமங்கை ஆழ்வார் இதை பக்தி இலக்கியமாக மாறி ரொம்ப பிரபலமாக படுத்துது. அதனால்தான் ஆழ்வாரின் நாயகியான பரகாள நாயகி மடல் ஊர்வன் அப்படின்னு சொல்றா. ஆனால் அதை அவள் செயலில் காட்டவில்லை. உலகளந்த நம்பி மேல் குறையை வைத்து மடல் எடுத்த குறையலாளன் என்கிறார் மணவாள மாமுனிகளும். ஆழ்வாரின் மடல்களை வந்து கலிவெண்பாய் யாப்பு அப்படின்ற ஒரு இலக்கணத்தில் அமைந்துள்ளது. இந்த மடலை பார்த்தோமானால் இதில் இந்த எதுகை மோனை நம்ம சொல்கிறோம் இல்லையா இலக்கணத்தில், அதை கூட ரொம்ப அழகாக இருக்கிறது. இதில் காரார், சீரார், நீரார், ஆரார், தேரார் இப்படிலாம் ஒரு அழகுபட சுவைப்பட ஆழ்வார் அருளி செய்துள்ளார். இந்த காரார் என்ற சொல் 13 முறை வருகிறது, சீரார் என்ற சொல் 17 முறை வருகிறது, ஆரார் என்று 11 முறை வருகிறது, ஏரார் என்று 7 முறை வருகிறது, தீரார் என்று 4 முறை வந்துள்ளது. இப்படி அழகாக ஒரு எதுகை வடிவில் ஆழ்வார் இங்கே சாதிக்கிறார். ஆழ்வாருக்கு எப்படின்னா தன்னோட பக்தியை வெளியிட வேண்டும், தன்னோட பக்தி ஒரு முற்றிய நிலையில் இருக்கிறது. ஏன்னா அந்த எம்பெருமானை விட்டு இனி ஒரு க்ஷணம் கூட இவரால் இருக்க முடியாது என்ற அந்த நிலைக்கு ஆழ்வார் வந்துவிட்டார். அதனால தான் இந்த மடல் எடுத்தாவது எப்படியாவது அந்த எம்பெருமானை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு இந்த காமம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலைக்கு ஆழ்வார் வந்து விட்டார். அதனால தான் சீரிய நற்காமம் என்று பகவத் பக்தியை சொல்லுகிறார். இந்த பக்தி ரூபமான உபாசனம் தான் மோட்சோபாயம் என்று சொல்லுவார். உபனிஷத்தும் சொல்கிறது, ஆத்மாவாரே திருஷ்டவ்யகா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யகா அப்படின்னு புருகதாரண்ய உபனிஷத் சொல்கிறது. அதாவது பரமாத்மாவானவன் ஸ்ரவணம் பண்ணப்பட வேண்டியவன், மனனம் பண்ணப்பட வேண்டியவன், தியானம் செய்யப்பட வேண்டியவன், பார்க்கப்பட வேண்டியவன் இப்படின்னு அது சொல்கிறது. இப்போது நிதித்யாசிதவ்யகா அப்படின்னா தியானம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு விதி. அந்த தியானம் தான் மோக்ஷ உபாயம். இந்த தியானம் எப்படி இருக்கணும்னா அப்படி எண்ணெய் தாரை தைல தாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இடைவிடாத அந்த பகவத் பக்தியில் அந்த தியானிக்கும் பொழுது கொஞ்சம் கூட வேற எங்கேயும் அந்த எண்ணங்கள் சிதறாமல் எம்பெருமான் ஒருவனையே நோக்குண்டு அவனையே நினைத்து கொண்டு இருப்பது தான் தியானம். ச தைல தாராவத் அவி சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்ட்டு சாந்தோக்கி உபனிஷத் சொல்கிறது. அதாவது உபனிஷத்தில் அது சொல்லப்பட்ட விஷயத்தை தான் இது நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆத்மாவார்க்கு விதிக்கப்பட்டதாகிய அந்த பகவத் பக்தி தான் காமம். அதைத்தான் ஆழ்வார் இந்த மடலில் பரகால நாயகியாக நமக்கு வெளியிட்டு காட்டுகிறார். இந்த பரகால நாயகி ஆனால் கொஞ்சம் மடல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்துகிறார். என்ன, எம்பெருமான் கல்யாண குணங்கள் உடையவன், அவனை அவசரப்பட்டு அழிக்க முற்படக்கூடாது, தன்னை பெறுவதற்கு நேரம் அளிக்க வேண்டும்ட்டு கொஞ்சம் அப்படி நிதானிக்கிறானாம். இங்கே ஆரம்பிக்கிறா சொல்லச்ச, காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடற் சுட்டி செங்கலொழி பேராற்று பேராரமார்வின் பெருமாமழை கூந்தல் நீராரவேலி நிலமங்கை என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன்றன்றே. இந்த இடத்துல பரகால நாயகி பூமி பிராட்டியை வர்ணிக்கிறாள். இதுதான் ஆரம்பம். இந்த பரகால நாயகி எல்லாரும் இப்படி மடல் எடுக்கக்கூடாது, இது தவறு அப்படிலாம் சொல்லி அவள்கிட்ட கொஞ்சம் விலக ஆரம்பிச்சுட்டாளாம். ஆனால் இந்த பூமி பிராட்டி அப்படி செய்யலையா, அதனால தன் செயலாய் விளக்காமல் இருப்பவள் பூமி பிராட்டி ஒருவள் தான்றதுனால அந்த பூமி பிராட்டியை வர்ணிக்கிறாள். ஆரம்பத்தில் மேகங்கள் படிஞ்ச ஒரு மலையை ஸ்தனங்களாகவும் பெருசாக விரிஞ்சு கடல் இருக்கு இல்லையா, அந்த கடலே அவளோட உடையாகவும் இந்த சூரியன் அப்படியே தேஜஸோடு அப்படியே ஜொலிக்கிறான். அந்த சூரியன் தான் இவளுக்கு திலக்கமாகவும் இருக்குது. அதே போல் நிறைய ஆறுகள், பெரிய ஆறுகள் இருக்கிறதெல்லாம் ஒரு ஹாரங்களாக இருக்குது. அதே போல் மேகம், அந்த மேகமே இவளது கூந்தலாக இருக்குது. கடலை ஆடையாக உடைய இந்த பூமி பிராட்டியை அபிமானி தேவதையாக உடைய உலகில் உள்ளவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறா, புருஷார்த்தம் மூன்றுன்னு சொல்கிறா இல்லையா, அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்துல தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் சொல்கிறோம், அந்த புருஷார்த்தம் சொல்லச்ச. அந்த இடத்துல இவோ பரகால நாயகி மோக்ஷத்தை மறுக்கிறா. என்ன காரணம்னா, நமக்கு இந்த அர்ச்சாவதாரத்தில் போய் இந்த எம்பெருமானை சேவிச்சு விட்டா நமக்கு அச்சுவை பெரினும் வேண்டேன், அந்த அந்த சுவை நமக்கு தேவையில்லை. இந்த அர்ச்சாவதார எம்பெருமான் வைபவத்தையும் இவனது கல்யாண குணங்களையும் இவனோட ஒரு ஸ்வரூபத்தையும் இவன ரூபத்தையும் பார்த்து திருக்கையிலே பிடித்த திவ்யா ஆயுதங்களும் வைத்த அஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் உருவலும் ஆசன பத்மத்திலே அழுந்திய திருவடிகளுமாய் நிற்கிற நிலையே நமக்கு தஞ்சம் அப்படின்னு நம்ம அந்த எம்பெருமான சேவிக்கச்ச, ஆஹா அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நமக்கு போக முடியுமா? அதனால்தான் ஆழ்வார் சாதிக்கிறார், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படின்றார். ஏன்னா அர்ச்சாவதாரத்தோட ஏற்றத்தை இங்க சொல்றார், இதை விட்டுட்டு அந்த பரத்வமும் எனக்கு வேண்டாம் என்று சாதிக்கிறார். எம்பெருமான் உகந்தருள் இருக்கும் இந்த திருநறையூர் திருவாய்ப்பாடி இப்படிப்பட்ட ஒரு திவ்யதேசத்தில் இல்லாத இந்த அமுதமா அங்கே போய் எனக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறார். இந்த எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதை விட்டுட்டு அங்கே போய் செய்யக்கூடிய கைங்கரியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த எம்பெருமானோட வலையில் இந்த பரகால நாயகியானவள் விழுந்தாள் அப்படின்றத ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியான பாவத்தில் சொல்கிறார். ஏன்னா இந்த ஆரம்பிக்கச்ச பூமி பிராட்டியோட வைபவத்தில் ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் தான் எப்படின்றத சொல்கிறா. அழகாக அப்படியே ஒப்பனைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாலாம், செஞ்சுட்டு பந்து இருக்கு இல்லையா, அந்த பந்தை வச்சுன்னு விளையாட ஆரம்பிக்கிறாளாம். இப்படி விளையாடிகிட்டே இருக்கச்ச அங்கே இருக்கிறவாள்லாம் கூப்பிட்றாளாம், அவளை வாவான்னு கூப்பிட்றாளாம். என்னென்ன அந்த இடத்துல ஒரு குடக்கூத்தாடி கொண்டு இருக்கா, அந்த எம்பெருமான் அவனை வந்து பார்க்கணுன்ற அந்த குடக்கூத்தை பார்க்கவான்னு இவளை கூப்பிட்றாளாம். அவன் எப்படி இருக்கானா, ஒரு பெரிய தடாகம் இருக்கு, அந்த தடாகத்தில் நிறைய தாமர புஷ்பங்கள்லாம் இருக்கு, பூத்து இருக்கு. அந்த தடாகமே ஒரு தாமர புஷ்பமாக இருந்தால் எப்படி இருக்குமோ, குளிர்ச்சி நறுமணம் மென்மை, இதுதான் இந்த தாமரை புஷ்பத்துக்கு நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு அழகே வடிவெடுத்தவனாக இந்த பார்த்தவனை எல்லாரோட இதுவும் மனசையும் அப்படியே அபகரிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், சாக்ஷாத் மன்மத மன்மதகா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அங்கே வந்து குடக்கூத்தாடி கொண்டு இருக்கான். அப்படியே வரல, அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் அன்னையரும் இந்த பரகால நாயகிய வாவான்னு கூப்பிட்டு அழைச்சாலாம். அதுக்கு சொல்லிட்டு சொல்கிறா, அங்கே என்னை கூப்பிட்டா நான் பாட்டு பந்து விளையாடின்னு இருந்தேன், பந்து விளையாடி இருந்த என்ன, அங்கே கூப்பிட்டாலும் இல்லையோ, அதுதான் என்னோட வல்வினை அப்படிங்கிறா. ஏறார் இளமுளையார் என்னையரும் எல்லாரும் வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால். இந்த இடத்துல ஏன் வல்வினைன்னு சொல்லணும், பரகால நாயகி வினையே பெருசு நம்ம நினைக்கிறோம், வினையே நம்மளால் தாங்க முடியல. வல்வினை அப்படின்னு நாங்கள் ரொம்ப விசேஷமாக அதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் நினைக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய வல்வினைக்கும் இந்த இடத்துல பரகால நாயகியாக இருந்து கொண்டு இந்த திருமங்கையாழ்வார் சாதிக்கக்கூடிய வல்வினைக்கும் வித்தியாசம் இருக்குது. எது வல்வினைன்னா, இங்கு பரகால நாயகி சொல்வது பக்தியை சொல்லுகிறாள். ஏன்னா நாம் ஏதோ ஒரு குறிக்கோள் வச்சுட்டுருக்கோம், இல்லை ஒரு ஆசை ஒரு இலக்கம் ஏதோ ஒன்று வச்சுருக்கோம், ஒரு இலக்கு அதை அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம மனசில் ஒன்று இருக்குது. அப்போது அதை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கச்ச என்ன ஆகுது, அதை அடைஞ்சுட்டா நமக்கு ஆனந்தம் இன்பம் அப்படியே பிரம்மானந்தம் நமக்கு கிடைக்கிறது. அப்படி அது நாம் எதை நினைத்து கொண்டு இருக்கிறோமோ, எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அது நமக்கு துக்கமாக மாறிவிடுகிறது. அப்போது பெற்றால் இன்பம், பெறாவிட்டால் துன்பம், இதுதான். அப்போ இவளுக்கு இந்த பரகால நாயகிக்கு எம்பெருமானை அடைய வேண்டும், அது இன்பம். அப்படி அந்த எம்பெருமானை அடைய முடியவில்லை என்பதால் அது துன்பம். அப்போ எம்பெருமானை அடைய முடியாத போது இவளுக்கு வந்து ஆழ்ந்த பக்தி இருப்பதால் இந்த பக்தியானது துன்பமாக இருக்கா, ஏன்னா அது கிடைக்கல, இவளுக்கோ பக்தியில இருக்கா, இந்த பக்தியில அவனை அடையணும்னு நினைக்கச்ச அது இவளுக்கு பெற முடியவில்லை என்ற பொழுது இந்த பக்தியே இவளுக்கு துன்பமாக மாறிடுறதான். அந்த துன்பம் எப்படி இருக்கா, படிப்படியாக ஏறி இப்போ கிடைப்பானா, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கிடைப்பானா, நாளைக்கு கிடைப்பானா, அப்புறம் கிடைப்பானான்றது இல்லை, இந்த க்ஷணமே இவளுக்கு கிடைக்க வேண்டும் அந்த எம்பெருமான். அப்போ அந்த க்ஷணமே அந்த எம்பெருமான் இவளுக்கு கிடைக்கவில்லை என்பது பொழுது ஒவ்வொரு மணித்துளியும் இவளுக்கு என்ன ஆறுதான், அவ்வளோ சிரமப்படுறா. அதனால் அந்த ஆழ்ந்த பக்தியினால் இவளது துன்பம் ஏறி 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 அந்த துன்பம் தரும் பக்தியைத்தான் இங்கே இந்த பரகால நாயகி வல்வினை என்று சொல்லுகிறார். இதுக்கு மேலே பரகால நாயகி சொல்கிறா, அங்கே போனேன், அவனை பார்த்தேன், ஆனால் அவனை பிரிந்தேன் என்னால் தரிக்க முடியவில்லை, யார் எது பேசினாலும் என் காதில் அது விழவில்லை அப்படின்னு சொல்கிறார். என்னோட அறிவும் அழிந்து விட்டது என்று சொல்கிறார். இங்கே அசோக வனத்தில் சீதா பிராட்டி இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு மனசில் ஏதாவது ஒன்று உசாத்துணை யார்ட்டையா ஏதாவது ஒன்று சொல்லலான்னா, அங்கே இருக்கிற ராட்சசிகள் கிட்டக்க அவ அயோத்தியில் இருக்கச்ச நடந்த விஷயங்கள்லாம் அந்த சரித்தங்கள்லாம் சொல்லுவாளாம், சொல்லி பழைய விஷயங்களை சொல்லியாவது தான் உயிர் தரிக்கணுன்றதுனால அதை சொல்லி 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 தன்னோட ஆற்றாமையை அங்கே வெளிப்படுத்தினா. ஆனால் இந்த பரகால நாயகிக்கு அதுவும் கிடைக்கவில்லை, இங்கே யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியலையே, அதனால என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, ரொம்ப மோசமாக போயிடுத்து அப்படிங்கிறா. இந்த மோசமாக போன இந்த பரகால நாயகியை பார்த்து தாய்மார்களும் அங்குள்ள பெண்களும், ஐயோ இவளுக்கு ஏதோ ஆயிடுத்த, இவளுக்கு என்ன ஆயிடுத்துன்னு தெரியலையே, இவளுக்கு நோய் வந்துடுத்தா, இதுக்கு எதாவது பரிகாரம் பண்ணணுமா, இல்லை வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து பேசிக்கிறா, ஒருத்தருக்கொத்தர் கலந்து ஆலோசனை செய்கிறார். அப்போது எப்படின்னா அந்த சொல்கிறது வழக்கம் உண்டு, இப்போ எம்பெருமானாருக்கு முன்னே இருந்தவெல்லாம் பார்த்து பார்த்து தான் எல்லாம் அனுகிரகம் பண்ணாலாம், யாருக்கு எதை உபதேசம் செய்ய வேண்டும் என்று யோசனை பண்ணி தகுதியா என்பதை பார்த்து விட்டு தான் உபதேசிப்பார்கள். ஆனால் எம்பெருமானாருக்கு பின் வந்தவர்கள் அப்படி கிடையாது. ஏன்னா தானே போய் வழியில் போய் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பார்களாம். அதே போல இந்த பரகால நாயகிக்கு இவர்கள் எல்லாரையும் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே எம்பெருமானுடைய திருவருள்னால கட்டிவிச்சு என்பவள் அவளே யோசனை பண்ணிட்டு இருக்கலாம், யாராவது ஒரு குறி கேட்கலாமான்னு யோசனை பண்ணுற சமயத்தில் கட்டிவிச்சு அப்படியே உள்ள வரா. உள்ள வந்துட்டு ஆவேசம் வந்த போல இருக்காவோ. இந்த பரகால நாயகியை பார்க்குறா, கையை பார்க்குறா, தனக்கு தானே பேசிக்கொள்கிறாள். உடனே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவளுக்கு வந்த நோய்க்கான காரணத்தை இந்த கட்டு வச்சு கண்டுபிடிச்சிட்டா. இவளுக்கு என்ன வந்து விடுத்துன்றது, பேராயிரம் உடையான் என்றால் பெயர் தேயும் காரார் திருமேனி காட்டினால் கையதும் சீரார் வளம்புரியே என்றால் திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தால் கட்டுரையா நீர் ஏதும் மஞ்சேல் மின்னும் மகளை நோய் செய்தான் ஆரானும் மல்லன் அறிந்தேன் அவனை நான். ரொம்ப வரிசையா ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு சொல்றா. இதெல்லாம் ஒரு பெரிய விஸ்தாரமா ரொம்ப வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக நமக்கு ஆச்சாரியர்கள் சாதித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வைபவத்தெல்லாம் சொல்கிறா, அங்கே நடந்து என்ன வைபவம், இவளுக்கு என்ன காரணம், அந்த எம்பெருமானோட வைபவத்தெல்லாம் சொல்லச்ச ஆரானு மல்லன் அறிந்தேன் அவனை நான் என்று சாதிக்கிறார். இங்கே அறிந்தேன் அவனை என்று சொல்கிறது என்னன்னா, இதில் ரொம்ப ரொம்ப விசேஷமான அர்த்தம் இந்த இடத்துல அறிந்தேன் அப்படிங்கிறது. ஏன்னா வேதம் என்ன பண்ணித்து, எம்பெருமானை வர்ணிக்கணும், எம்பெருமானை தெரிஞ்சுக்கணும், அவனை பற்றி புகழணும்ன்ட்டு சொல்லி கிளம்பித்தான். ஆனால் எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்ட்டு தன்னோட ஒரு சுயம் முயற்சியில் தான் ஆரம்பிக்க முற்பட்டு அப்படியே பின்வாங்கிட்டு வந்துடுத்து. அதை போல கிடையாது. அதனால் இந்த எம்பெருமான் கொடுத்த அறிவினால் இதை கண்டு அறிந்தேன்ற, அதனால தான் அறிந்தேன் அவனை, எம்பெருமான் கொடுத்து அந்த ஞானத்தினால் அவனை அறிந்தேன் இந்த இடத்துல வியாக்கியானம் ரொம்ப அதி ஆச்சரியமாக சாதிக்கிறார். நாமே ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து நாமே அறிவது அது வந்து மத்தியமம், ஆனால் அது அறிவும் முடியாது. எம்பெருமான் நமக்கு ஞானத்தை புகட்டினால் நாம் அவனை அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நீங்கள் அறிந்தேன் அவனை என்று வேதம் போல் இல்லாமல் எம்பெருமான் கொடுத்த அறிவினால் அவனை கண்டு அறிந்தேன் என்கிறாள் கட்டுவிச்சு. அதற்கு மேலே எம்பெருமானோட வைபவங்கள்லாம் சொல்கிறார். அவன் யார் தெரியுமான்ட்டு ஒவ்வொரு அவதாரங்களாக வர்ணித்து கொண்டு வருகிறார். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுகிறாள், வாமன அவதாரத்தை சொல்கிறார், ராமாவதாரத்தை சொல்கிறார், அதே போல் நரசிம்ம அவதாரம். இப்படி எம்பெருமானோட ஒரு தீர செயல்களையும் திவ்ய சேஷ்டிதங்களையும் ரொம்ப அழகாக சொல்லிக்கொண்டே வருகிறாள். ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது மற்றாராலே கல்மாறி காத்ததுதான் ஆழிநீரால் கடைந்திடப்பட்டது. இப்படி இந்த கட்டுவீச்சு இந்த பரகால நாயகியின் நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அறிந்து அங்கு இருந்தவர்களெல்லாம் சொல்லி இது இந்த எம்பெருமானால் வந்ததுன்ட்டு அந்த எம்பெருமானோட வைபவத்தை சொல்லிட்டு எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படி சொல்கிறாள். அது சொல்லிட்டு நீங்கள் யாரும் இவனோட நோய்க்கு கவலைப்பட வேண்டாம், எந்த பரிகாரமும் தேட வேண்டாம், யாரிடையும் நீங்கள் போக வேண்டாம், அவன் யார் என்று எனக்கு நன்றாக தெரிந்து விட்டது, இப்போ உங்களுக்கும் நான் சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு மேலே ஒன்று ஒன்றா சொல்கிறார். ஊரானினை மேய்த்து உலகெல்லாம் உண்டு மிழ்ந்தும் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை வர்ணித்து ராமாவதாரத்தை வர்ணித்து தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டின்ட்டு அந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு ஐதீகம் சொல்கிறார். இந்த தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி, இந்த இடத்துல நஞ்சையர் பற்ற கேட்குறாரா, கண்ணன் வந்து வெண்ணெய் சாப்பிட்டா வாஸ்தவம், ஆனால் யசோதைக்கு தெரியாமல் தானே சாப்பிட்டான். அப்படி இருக்கும்பொழுது அப்படி தன்னுடைய தோள்கள் உள்ளவரை அந்த குடத்தில் கையை நீட்டான் எப்படி யசோதைக்கு தெரியும்னு கேட்குறாராம் நஞ்சையர் பட்டரை கேட்கச்ச. பட்டர் சாதிக்கிறார், கண்ணன் குழந்தை இல்லையா, யசோதை அவனுக்கு நல்ல நறுமணம் மிக்க அந்த சந்தனங்கள்லாம் திருமேனியில் அப்படியே இப்படி தடவி விடுவாப்புல இருக்கு குழந்தைக்கு. அப்போது இந்த பெரிய வெண்ணெய் பானையில் இந்த கையை உள்ளே உடைச்ச இந்த தோளில் இருக்கிற அந்த சந்தனம் அந்த பானையில் ஒட்டிக்குமா, அதை வச்சு கண்டுபிடிப்பாளாம். அதேபோல் இந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் பல சேஷ்டிதங்கள் பல லீலைகள் எல்லாம் ரொம்ப சுவையான ரசமான விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறார். அப்புறம் ராமாவதாரத்தில் தன் சீதைக்கு நேராவன் என்றோர் நிசா சரிதான் வந்தாலை அப்படின்ட்டு ராமாவதாரத்தில் சொல்கிறார். ஏன்னா இந்த இதில் வரைச்ச ராமபிரானை அப்படியே ஆலிங்கனம் பண்ணணும்ட்டு வந்த அசூர்பனை, அந்த சூர்பனகையை தான் நிசாசரிதான் வந்தாலேங்கிறா இந்த பரகால நாயகியை சொல்கிற மாதிரி சொல்கிறார். கட்டுவீச்சு சீதா பிராட்டிகிட்டக்கு ரொம்ப பொறாமை வந்துடுத்து இல்லையா அவளுக்கு சூர்பனகைக்கு. அதனால் ஏன்னா சாட்சாத் மகாலட்சுமி தாயார், அந்த தாயாரையும் பெருமாளையும் நின்று சேவித்து அவளுக்கு ஒரு அனுகிரகம் பெறலான்றதை விட்டுட்டு இந்த சீதா பிராட்டிகிட்டக்க பொறாமப்பட்டு எப்படியாவது ராமபிரானை அடைக்கணும் கெட்ட எண்ணத்தில் வந்தான் இல்லையா. அதனால தான் இங்கே வியாக்கியானத்தில் சொல்லச்சு பிணம் தின்னம் அரக்கி அப்படின்ட்டு இந்த இவ கட்டுவீச்சு சொல்கிறதாக சொல்கிறார்கள். தான் அதான் சீதா பிராட்டி அப்படி ஒரு கெட்ட எண்ணத்தோடு வந்துட்டான்ட்டு. அதனால் சக்கரவர்த்தி திருமகனை விட இந்த சீதா பிராட்டி மேன்மை பொருந்தியவள். அந்த ராமபிரானுக்கு அவனுக்கு எப்படின்னா பெரிய அரசு எல்லாம் அவனுக்கு இருக்குது, மூன்று உலக அரசு. ஏன்னா எம்பெருமான் அந்த அரசு இருந்ததை அவனை ஒரு தட்டில் வச்சாலும் ராமனையும் ஒரு தட்டில் வச்சு அவனோட அரசையும் ஒரு தட்டில் வச்சாலும் தனி தட்டில் சீதா பிராட்டியை வச்சாலும் இந்த சீதா பிராட்டியோட மேன்மை வந்து உயர்ந்தது இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த சீதா பிராட்டியை இவ வந்து பொறாமப்பட்டு வேண்டான்ட்டு ராமனை மட்டும் பெற வேண்டும் என்று நினைத்தாள். அதனால தான் இங்கே சொல்லச்ச என்ன சொல்கிறாள் என்கிறாள், தன் சீதைக்கு நேராவன் என்று ஓர் நிசாசரி தான் வந்தாளேங்கிறார். இந்த தான்ற இடத்துல இந்த சூர்பனகை சொல்லச்ச தான்ற சொல்கிற அர்த்தம் அதான். ஏன்னா அப்படி வந்தாலாம் இவ்வளோ வேண்டாம் என்று பிராட்டி கிட்டக்க ஒரு துவேஷத்தை வச்சுட்டு வந்தான் இல்லையா, அதனால் தான் என்று இப்படி தனிப்பட்டு உணர்த்துகிறார். இப்படியும் மேலே மேலே ஒவ்வொரு சரித்தமாக சொல்லி கடைசியில் ஆராய் எழுந்தான் அறிவுருவாய் அப்படின்னு நரசிம்மமூர்த்தியாக தோன்றினான் அப்படின்ட்டு எப்படி போனான நரசிம்மமூர்த்தி அப்படியே ஆவேசம் அந்த மாதிரி வந்தானாம். தன்னோட பக்தர்களோட பகைவனை அழிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு குதூகலம் இல்லையா எம்பெருமானுக்கு, அவர் ஆரவாரமா. அதனால தான் ஆராய் எழுந்தான் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் வாமன அவதாரத்தோட பெருமைகள்லாம் பேசி அப்புறம் சமுத்திரமதனம் பண்ணினதை அந்த ஒரு சரிதங்கள் எல்லாம் சொல்லி அப்புறம் ஒரு யானைக்கு எப்படி அருள் சுரந்தார் எம்பெருமான். நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆரிடரணிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடர் அப்படிங்கிற ஆரிடரணிக்காய். இடர் அப்படின்னா ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறோம், ரொம்ப ஒரு பெரியும் பெருந்துன்பம், ரொம்ப பெருந்துன்பம். இந்த யானைக்கு எது இடர் அப்படின்னா இந்த யானையோட காலை முதல்ல பிடிச்சிட்டு இருக்கு, அதனால் அது ஒரு இடராக இருக்குது யானைக்கு. ஆனால் ஆரிடர் எது ஆரிடர்னா இந்த எம்பெருமானுக்கு இந்த தாமரைப்பூ பறிச்சது இல்லையா யானை, இந்த புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அதால் அந்த புஷ்பத்தை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க முடியாத அளவுக்கு யானையோட காலை முதல்ல பிடிச்சிட்டு இருக்கு. அப்போது எது பெரும் துன்பம் எது ஆரிடராக இருக்குன்னா அந்த யானை காலை அந்த முதல பிடிச்சதுனால இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்க முடியலையேன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா யானைக்கு, அதுதான் ஆரிடராம். அதனால் இந்த புஷ்பத்தை எப்படி சமர்ப்பிக்கலான்னு அதுக்கு ஒரு துன்பமாக இப்படியெல்லாம் ஒரு சாகச செயல்களெல்லாம் செய்தவன் தான் உன் பெண்ணோட நோய்க்கு காரணம் அப்படின்னு அந்த கட்டி வச்சு சொல்கிறா. சொல்லிட்டு பேராயிரம் உடையான் அப்படிங்கிற எத்தனை அவனுக்கு எத்தனை திருநாமம், ஒவ்வொரு ஊரில் ஒரு திருநாமம், இன்றைக்கி இந்த ஊரில் ஒரு திருநாமத்தில் இருப்பான், நீ இன்னொரு ஊருக்கு போனேன்னா அங்கே ஒரு திருநாமத்தில் இருப்பான், ஒரு பேரா ரெண்டு பேரா அந்தந்த ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லிட்டு உட்காண்டிருப்பானே, அவன் தான் உன்னோட பொண்ணோட நோய்க்கு காரணம். பேய் பெண்டின்ட்டு அவளுக்கெல்லாம் இவோ எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு எல்லாரும் கேட்குற அவகிட்டக்க, சரிம்மா இந்த நோய் எப்படி தீரும், இந்த பொண்ணுக்கு நோய் வந்துடுத்து, நீ யார் என்னெல்லாம் சொல்லிட்ட, ஆனால் இந்த நோய் எப்படி தீரும் அப்படின்னு கேட்குறா. அப்போ கட்டுவிச்சு சொல்கிறா இது தீராத நோய் அப்படிங்கிறா. என்னென்னா இது பகவானிடம் ஏற்பட்ட ஒரு பக்தி, இது இந்த பக்தியானது இது தீரா நோய். ஏன்னா அந்த எண்ணற்ற நாமங்களை உடைய எம்பெருமான் இருக்கானே அவன்தான் தீரா நோய் செய்தான். அதனால் இந்த ஆத்மா உள்ள வரை, இந்த ஆத்மா என்றைக்கும் இருக்கும், அது இருக்கிற வரைக்கும் இந்த நோயும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அது எங்கு போனாலும் பரமபதத்திற்கு சென்றாலும் இந்த நோய் விடாது அப்படின்ட்டு சொல்கிறா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு இந்த பக்தியை வந்து இந்த மடலில் காட்டுறது தான் இந்த மடலோட நோக்கமே. ஏன்னா இப்போது பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அந்த பார்க்கச்ச என்ன இருது, ஒரு பக்தின்னு வச்சு அவரவர்களுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு பக்தியை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரோட நிலை வந்து மனோபாவம் வரைச்சு ஒவ்வொருவருக்கும் ஒருவர் நிலையான பக்தி. ஆனால் இந்த பக்தி என்னாவது ஒரு நிலையில் நின்றுடும். நம் போன்ற சாமானியவர்களுக்கு கொஞ்ச நாள் பக்தி வரும், அப்புறம் நின்றுடும், அதுக்கப்புறம் வராது. ஆனால் ஆழ்வார் போல இருப்பவர்களுக்கு அந்த சொல்கிறோம் இல்லையா, பரஜான பரபக்தி பரஞ்ஞான பரமபக்திங்கிறோம். அந்த பரமபக்தி அப்படின்னு வந்துடுத்துன்னா அந்த பக்தி நிலையில் இனி உயிர் வாழ மாட்டோம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆழ்வாருக்கு அந்த எம்பெருமானை பார்த்தாதான் அவருக்கு உயிர் வாழ முடியும். அந்த பரமபக்தி நிலை வர வரைக்கும் எம்பெருமானும் எல்லா ஆழ்வார்களோட ஒரு வைபவங்களும் நாம் பார்க்குறோம். ஆண்டாள் ஆகட்டும், நம்மாழ்வார் ஆகட்டும், இந்த நிலைக்கு இவர்களை வரவழைத்து அதுக்கப்புறம்தான் அவன் அனுகிரகம் பண்ணுறான். அப்போ எல்லாரும் பேசின்னு இருக்கா இந்த பரமபக்தி நிலையெல்லாம் வெளிப்படுத்துகிறா இல்லையா. அப்போ சொல்கிறா, நான் பாட்டுக்கு பந்து அடிச்சுன்னா இருந்தேன், ஆனால் அவனோட குடக்கூத்தில் நான் தோத்துட்டேன். அவனோட வடிவழகில் என்னோட மனசை நான் பறிகொடுத்துட்டேன். இப்போ அவனை என்று இந்த ஆத்மாவானது வேற ஒருத்தருக்கும் உரியது அன்று அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மேலே இந்த பரகால நாயகியோட தாய் இருக்கா இல்லையா, அவளுமே அந்த எம்பெருமானோட ஒரு தனித்தன்மையிலையும் பண்புலையும் ஈடுபட்டவ தான். ஆனால் இவளுக்கு பரகால நாயகியோட நிலை எப்படி இருக்குன்னா, மற்ற ஆழ்வார்களைப் போல அந்த எம்பெருமானோட திருமேனியில் ஈடுபட்டவள் பரகால நாயகி. இந்த வடிவழகு இவளை அப்படி ஒரு இது பாவத்தில் கொண்டு வந்து உற்றுடுத்து அவருடைய சௌந்தர்ய லாவண்யங்களை பார்த்து பார்த்து நினைத்து நினைத்து தியானித்து தியானித்து அதுலேயே ஆழ்ந்ததுனால இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை, அதனால் இந்த ஒரு துன்பம் வந்து கொடுத்தவளுக்கு அப்படின்ட்டுலாம் எல்லாரும் இப்படி ஆச்சரியமாக அப்படி இப்படி பார்த்துட்டே இருக்கச்சே இவ வந்து இந்த விஷயங்களெல்லாம் சொல்லின்னு இருக்கா. அதுக்கு மேலே இவ அம்மா அப்படி இருக்குல்ல, இவ அம்மா தெளிஞ்சிருக்கா, அவளுக்குமே அந்த எம்பெருமான்கிட்ட ஈடுபாடு இருந்தாலும் இந்த பரகால நாயகி போல அப்படி கிடையாது, அவள் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கா, ஆனால் இவளால் தெளிய முடியவில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி அவளோட தன்னோட வைபவங்கள்லாம் சொல்கிறா. அப்போது அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படாதீங்க, உங்கள் நோய்க்கான மருந்து எதுவுமே கிடையாது, அந்த எம்பெருமான் தான் இவரது மனசில் பூந்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த கட்டு வச்சு சொல்கிறா. அதற்கப்புறம் எல்லாரும் இந்த தாய்மார்களெல்லாம் ஒருத்தருக்கொத்தர் பேசி கொண்டு இருக்கிறார்கள். பிறகு இந்த பரகால நாய்க்கு ஒரு வேகம் வந்து கொடுத்து, ஏன்னா அதையே புலம்பின்னு இருக்கா இல்லையா, அதனால் என்னாச்சு புலம்பி புலம்பி துன்பம் தாங்கலை அவளுக்கு. வாடை காற்றும் வீசுகிறது, அந்த வாடை காற்று அவளோட நெஞ்சை பிளந்துக்கிறதா, உடம்ப பிளந்து நெஞ்சில் போய் அவளுக்கு ஏதோ செய்யறது. உடனே அப்படி ஒரு ஒரு ஸ்தம்பித்து போய் நிற்கிறா, திருப்பி எழுந்துக்கிறா. எழுந்துட்டு இந்த பரகால நாயகி தோட நெஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறா, ஏன்னா எம்பெருமானுக்கு எந்த தாழ்வும் வரக்கூடாதுன்னு இருந்துட்டேன், அதனால் இப்படி ஒரு நிதானத்தில் இருந்தேன் சொல்லிட்டு, அறிவு கட்ட மனமே நீ எழுந்துரு எழுந்துரு நெஞ்சமே நீ எழுந்துருங்கிறா, தன்னோட மனசை கூப்பிட்றா, நெஞ்சை கூப்பிட்றா. ஏதோ என்னால் ஏன்னா ஒரு உபாயத்தினால் இவனை பெற வேண்டும் நம்ம நினச்சுட்டா அது எம்பெருமானுக்கு இழுக்கு. உபாயமும் அவனே, பேயமும் அவனே, ஆறும் பேரும் அவனே என்று நாம் இருக்கணும். அதுதான் நமக்கும் அழகு அவனுக்கும் அழகு. இதை மீறிட்டோம் அப்படின்னா அந்த எம்பெருமானுக்கு ஒரு ஏதாவது ஒரு தீங்கு வந்துடக்கூடாதேன்றதுனால நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமாக இருந்துட்டேன். ஆனால் நெஞ்சே நீ எழுந்துரு, இனி இதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். என்ன காரணம் என்றால், நீ அவன்கிட்ட போய் பேசணும், அந்த எம்பெருமான் கிட்டக்க போ நெஞ்சே, நீ உடனே கிளம்பி அவன்கிட்டக்க போனோம், போயிட்டு அவன் திருத்துறாய் மாலையை குடுன்ட்டு நீ போய் கேளு. ஒருவேளை எனக்கோசரம் இந்த பரகால நாயகியின் நிலைமையை பார்த்து அந்த எம்பெருமான் அந்த திருத்துறாய் மாலையை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, கொடுத்தா வாங்கி கொண்டு வா, அந்த மாலையை வைத்து நான் உயிர் தரிப்பேன், அப்படி இல்லைன்னா உயிரை போக்கிக்கிறேன். ஆனால் நீ ரகசியமாக அவன்கிட்ட போகணும். என்ன காரணம் தெரியுமா, அவனோட பண்புகளை அழிப்பதற்குனே சில பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாமல் நீ இப்போ என்னை பற்றி அவன்கிட்ட சொல்லணும். இந்த பரகால நாயகி இருக்கிறா, உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறாள், உன்னை பார்க்காவிடில் அவள் தரிக்க முடியாது, இவ்வளோ நாள் பொறுத்து கொண்டு இருந்து விட்டால் இனியும் அவளால் பொறுக்க முடியாது என்பதை உனக்கோசரமே வேற எந்த உபாயத்தையும் நாடாமல் நீயே உபாயம் என்று இருக்கிறாள்ட்டு யாருக்கும் தெரியாமல் போய் நீ அந்த எம்பெருமான் கிட்டக்க சொல்லு. ஆனால் சொல்லிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா, அங்கேயே இருக்கக்கூடாது, உடனே நீ திரும்பி என்னிடம் வர வேண்டும், நெஞ்சமே எம்பெருமானிடம் சென்று சொல்லிவிட்டு திருப்பி என்னிடம் வர வேண்டும் அப்படின்ட்டு சொல்றா. ஆனால் இந்த நெஞ்சு என்ன பண்ணித்தான் போச்சான், பரகால நாயகி தன் நெஞ்சிட்ட சொல்லி நெஞ்சு போய் எம்பெருமான் கிட்டக்க, ஆனால் திரும்பி வரலையா. காரார் கடல் வண்ணன் பின் போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்ததுதான் அப்படின்னு வருத்தப்படுற. ஐயோ என்னை மறந்து போச்சே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒன்று என்னென்ன, அது என்னோட நெஞ்சம். அந்த நெஞ்சத்தை நான் அனுச்சேன், ஆனால் அந்த நெஞ்சமும் என்னை திரும்பி பார்க்கலையே, அந்த எம்பெருமானிடமே தங்கிவிட்டதே அப்படின்னு சொல்கிறார். ராமபிரான் காட்டுக்கு போன போது தசரதரோட கண்கள் அப்படியே ராமனையே போய் பார்த்து அப்படியே ராமர் பின்னாடியே படுத்தான். அதை போல எம்பெருமானை காண சென்ற என்னோட நெஞ்சமானது இதுவரைக்கும் என்னோட வரல, என்ன மறந்து விட்டதே, என் நெஞ்சமும் எனக்கு உதவவில்லையேன்ட்டு வருத்தப்படுறா. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறா தெரியுமா, இந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் எல்லாரும் உபாயாந்தரத்தை நினச்சிட்டு அதை பட்டணம் நினச்சிப்பா. ஆனால் நான் எந்த ஒரு சாதன அனுஷ்டானமும் அனுஷ்டிக்கவில்லை, எம்பெருமானே கதி என்று இருந்தவன். இப்போ அவெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிற, பத்தியா இந்த பரகால நாயகிய என்னவோ இப்படி பேசினாலே, இப்போ எம்பெருமான் வந்தானா இப்போ வரலையே, இவன் என்னமோ எம்பெருமானே உபாயம் சொன்னா, அப்படி சொன்னவளுக்கு எம்பெருமான் வந்திருக்கணுமே, இப்போ அவரோட துன்பப்படுற நிலையை பார்த்தியா அப்படின்ட்டு எல்லாரும் என்ன அப்படியே பேசுறாளே. வல் வினையேன் ஊரார் உகப்பதே ஆயினேன், மற்றனக்கு இங்கு ஆராய்வார் இல்லை, அழல்வாய் மெழுகு போல் நீராய் உருகும் என்னாவி. எல்லாரும் என்னை பார்த்து உகக்கிறாளாம் என் இப்படி ஆயிட்டேன்ட்டு, ஆனால் எனக்கு யாருமே இல்லை, என்னோட ஆத்மா இப்போ எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு நெருப்பு பக்கத்தில் மெழுக கொண்டு போய் வச்சா அப்படி இருக்கும், அதே போல் என்னோட ஆத்மா வந்து உருகிறது. ஊரார்கள் எல்லாரும் தூங்கிட்டா இப்போ, ஆனால் என் கண்கள் உறங்காது அப்படிங்கிறா. இந்த இடத்துல பரகால நாயகி வல்வினையேன்னு சொல்கிறா, ஏன்னா என்னோட நெஞ்சமும் அவளுக்கு உதவவில்லை, அதனால் வல்வினையேன்னு சொல்கிறா. ஊர் மக்கள்லாம் எல்லா உபாயத்தையும் செஞ்சு அவள் என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறா, பெற்றுக்கொள்கிறார். ஆனால் எனக்கு எம்பெருமான் வராததுனால எனக்கு எதுவுமே நான் பெற முடியவில்லை. அப்போது இவாள்லாம் சொல்லிகிட்டே இருக்கா இல்லையா, எனக்கு அதுவே ஒரு வல்வினையாக இருக்கே, என்னை வந்து என்னோட நெஞ்சத்தை கூட என்னால் அடக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானோட திருநாமங்களையே நான் இனிமேல் பதற்ற போகிறேன் அப்படின்னு தன்னோட நிலைமையை சொல்லுகிறா. அப்புறம் அது சொல்லிட்டு இதுக்கு மேலே அவள் என்ன நினைக்கிறேன், நம்ம இனிமே இப்படி இருக்கக்கூடாது, கிளம்பு கிளம்பு, இந்த எம்பெருமானோட எங்கெங்கெல்லாம் எழுந்துள்ள இருக்கானோ அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் மடல் ஊர்ந்து செல்வேன், அவன் தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய திருவேங்கடம், திருக்கோவலூர், திருவுரகம், திருப்பேரகம், திருவாளி, திருத்தன்கால் இப்படி எழுந்துள்ளிருக்கானே, அங்கெல்லாம் சென்று அந்த எம்பெருமானை பற்றி அவனோட குணத்தை அப்படியே நான் பிதற்ற போகிறேன். என்ன பிதற்ற போகிறேன்னா, மாறி அவனோட கல்யாண குணம் இப்படி இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம், இனிமேல் நான் மாறி பிதற்ற போகிறேன். சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே, மதில் கட்சி ஊரகமே பேரகமே, பேரா மருதிரத்தான் வெள்ளரையே வெக்காவே, பேராளி தன்கால் நரையூர் திருப்புளியூர் ஆராமம் சூழ்ந்தரங்கம் அப்படின்னு ஆரம்பித்து பாரோர் புகழும் வதரி வட மதுரை அப்படின்னு முடிக்கிறா. முடிச்சு அங்கெல்லாம் நான் செல்வேன், எந்தெந்த இடத்துக்கு எம்பெருமான் இருக்கிறானோ அங்கெல்லாம் செல்ல போகிறேன், அங்கெல்லாம் அவரவர்களின் பேற்றை பெறலாம் நினைக்கும் ஊரார்களுக்கு இந்த மாதிரி இல்லை, நான் இந்த எம்பெருமானை பெற்றே தீருவேன் என்று அவர்களுக்கு பதில் கொடுக்க போகிறேன் சொல்லி அவன் அடியார்களுக்கு இட்ட வழக்காக அவன் இருக்கும் பொழுது இப்படி இந்த மாதிரி இந்த எம்பெருமான் என்னை பண்ணிவிட்டானே, அதனால் அவனது அவதாரங்களையும் கீர்த்தியும் அழிக்க போகிறேன் சொல்கிறா. இவன் என்ன பண்ணான், ஒரு யானையை கொன்றவன் இன்னொரு யானையை காப்பாத்தினான், இப்படி நடுநிலை தவறி இருக்க போகிறான் இந்த எம்பெருமான், அப்படிப்பட்டவனை பற்றி நான் எல்லா இடங்களிலும் சொல்லப்போகிறேன் சொல்கிறா. அதுக்கு மேலே இந்த எம்பெருமான் எப்படி இருப்பான் தெரியுமா, அழகான திருக்கண்களை பெற்று இருப்பவன், செங்கனடியானை தேன் துழாய் தாரானை தாமரை போல் கண்ணானைன்றா. ஏன்னா இந்த கண்கள் வந்து எம்பெருமானோட ஒரு திருக்கண்களை சொல்லச்சே, அப்படியே அதில் எல்லா கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்ற திருக்கண்கள். இந்த கண்கள் அப்படியே தாயோ அன்பை வெளிப்படுத்துறது. இந்த கண்களுக்கு வந்து செந்தாமரை போல இருக்கக்கூடிய குளிர்ச்சி மென்மை நறுமணத்தோடு இருக்கக்கூடிய இந்த கண்கள் எனக்கு பிரயோஜனம் இல்லாமப்படுத்த, எனக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இவனது திருக்கண்களால் அடியனுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனது திருநாமத்தை சொல்லியே பெரிய வீதியில் சென்று நடுவே நின்று எல்லாரும் கேட்குற மாதிரி என்னை எல்லாரும் பேசினா இல்லையா, அவரோட பேச்சை கேட்காமல் மடல் உறக்கடவேன்ட்டு பரகால நாயகி கூறுகிறாள். அந்த இடத்துல சொல்லி எல்லாரும் என்னை பார்த்து இப்படி பேசினாலே நானும் பேச போகிறேன். பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராதொழியே நான் வாரார்பூம் பெண்ணை மடல் என்று முடிக்கிறாள். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல இந்த ஒரு எம்பெருமானுக்கே உரிய காதல், அவனுக்கே உரிய காமம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் பக்தி. அத மகனிய விஷய பிரீத்திகி பக்திகின்றத காட்டுறது தான் இந்த மடல்ல நமக்கு ஆழ்வார் காட்டி கொடுத்தது. அதாவது இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவிற்கு சொந்தமானது, அந்த பரமாத்மாவிற்கு இது அடிமையானது. அதனால் இந்த பரகால நாயகி பரமாத்மாவை அடைந்து உஜ்ஜீவிப்பேன் அப்படின்னு ஒரு வைராகியம் பிறக்கிறது அவளுக்கு. அதனால மடல் எடுக்கலை ஆனாலும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அபினிவேசம் பெறுகிறதுனால அவனது திருநாமங்களையும் எம்பெருமானது ஒரு திருக்கல்யாண குணங்களையும் பாடி அந்தந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான்களை நேரவே அனுபவித்து இவரது ஆழ்வார் அந்த விடாயையெல்லாம் தீர்த்து கொண்டு இந்த பரகால நாயகியின் எல்லையில்லா அன்பிற்கு இந்த எம்பெருமானை விஷயமாக்குகிறார். இதுதான் இந்த மடல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆக மகனீய விஷயே பிரீத்திகி பக்திகி, பக்தி என்பதை நமக்கு இந்த மங்கை மன்னன் இந்த மடல் மூலம் காட்டி கொடுக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.